ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله، فاتقوا الله، ألا فقد فاز المتقون. الله من أريان لي الله ويبوتي بهدبين الله ويتدر محمد صلى الله عليه وسلم أغربين ميذم أغربين قلمة أرطول أغربين ميذم صلوات وسلام كوري إبراهيم الله ويبيد فلمار الله من بيت طول وانمار ينكم وغلكم அறிவுரை கூறியவனாக அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பேரருள் புரிந்திருக்கிறான். நம்மை எல்லாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களாக ஆக்கியிருப்பதோடு அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை செய்வதற்குரிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் இறை நம்பிக்கைக்கு பிறகு, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திற்கு பிறகு, இந்த உலகத்திலே ஒரு இறை அருள் நமக்கு மிக பெரிதாக, மிக மகத்துவமாக மதிக்கப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது என்றால், அது ஒரு மனிதன் நன்மைகள் செய்வதற்கு, ஐபாதத்துகள் செய்வதற்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து அதற்குரிய வாய்ப்பை பெறுவதுதான். பொதுவாக நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே செல்வத்தோடு வாழ்வது, இந்த உலகத்தில் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வது, இந்த உலக வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழிலில் அல்லது நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு பதவியில் வாழ்வதை ஒரு பெரிய அருளாக, இறை அற்புடையாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், கண்டிப்பாக சந்தேகமில்லை. இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சிகள் அனைத்தும், அது எதன் மூலமாக கிடைத்தாலும் சரி, அவை அனைத்தும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அருள்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வமா அபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா அற்புடைகளும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டதுதான், அல்லாஹுதான் அவற்றை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் உயர்ந்த பதவி இல்லாமல் வாழ்வதால், சிறந்த வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதால், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதால், நாளை இவருடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குரியதாக, நஷ்டத்திற்குரியதாக ஆகிவிடாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் இபாதத்து இல்லாமல் வாழ்ந்துவிட்டால், அல்லாஹுவை வணங்குவதற்குரிய, அல்லாஹுவை துதிப்பதற்குரிய வாய்ப்பை பெறாமல் அவன் வாழ்ந்துவிட்டால், அல்லாஹுவிற்கு முன்னால் சுஜூது செய்வதற்குரிய வாய்ப்பை பெறாமல் வாழ்ந்துவிட்டான், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய அருளை பெறாமல் அவன் வாழ்ந்துவிட்டால் நாளை மறுமையில் அவன் அடைய போகக்கூடிய கேவலம், நாளை மறுமையில் அவன் சந்திக்க போகக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள் இந்த உலகத்தில் மனிதனால் சொல்லி முடிக்க முடியாதவை சகோதரர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் மஹ்ஷருடைய ஒரு காட்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூலிலே நமக்கு விவரித்து சொல்கிறான். அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே அவனுடைய அடியார்களுக்கு முன்பாக ஒரு காட்சி தருவான். தன்னுடைய கண்ணியத்திற்குரிய உருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு காட்டுவான். அப்போது அந்த அடியார்களை பார்த்து கேட்பான், நான் தான் உங்கள் இறைவன் என்பதாக. அப்போது அந்த அடியார்கள் சொல்வார்கள், எங்களுக்கும் எங்கள் இறைவனுக்கும் இடையிலே அல் குர்ஆனிலே வர்ணிக்கப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கிறது, அந்த அடையாளத்தை கொண்டு நாங்கள் எங்கள் இறைவனை அறிந்து கொள்வோம் என்று சொல்லும் பொழுது சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய அறிவிப்பு, கிதாபு தௌஹீத் என்ற இறுதி பாடத்திலே நீங்கள் படித்தால் இந்த ஹதீஸ் மிக நீண்ட விவரத்தோடு வருவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போது அல்லாஹ் சொல்வான், ஆம், அந்த அடையாளத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் என்று சூரா நூனிலே வரக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது காலின் பிற்பகுதியிலிருந்து, கெட்டை காலிலிருந்து தனது திரையை, ஒளியின் திரையை அகற்றுவான். அல்லாஹ்வுடைய அந்த கெட்டை காலின் திரை அகற்றப்படும் போது அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த ஒளியின் ஒளிக்கு முன்னால் யாரெல்லாம் அல்லாஹுவை ஈமானோடு இஹ்லாஸோடு இந்த துன்யாவிலே வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, அல்லாஹுவை இபாதித்து செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் அப்படியே அல்லாஹுவிற்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். யௌம யுக்ஷஃபு அன் ஸாஃப் வயுதஊன இலா ஸுஜூத். அந்த ஒளி வெளிப்படுத்தப்படும் போது உங்கள் ரப்புக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். அப்போது யாரெல்லாம் இந்த துன்யாவிலே அல்லாஹுவை மன தூய்மையோடு ஈமான் கொண்டு இஹ்லாஸோடு இபாதத்துகள் செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வுக்காக யார் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரெல்லாம் இந்த துன்யாவிலே அல்லாஹுக்கு சுஜூது செய்வதற்கு அழைக்கப்பட்ட போது சுஜூது செய்யாமல் இருந்தார்களோ அல்லது சுஜூது செய்தார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முகஸ்துதிக்காக, பெயருக்காக, புகழுக்காக இபாதத்து செய்து கொண்டிருந்தவர்கள், பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள், இவர்களெல்லாம் சுஜூது செய்வதற்கு முயற்சிப்பார்கள், இவர்களெல்லாம் சுஜூது செய்வதற்கு முயற்சிப்பார்கள், அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. அவர்கள் குனிவதற்கு கீழே முன்பக்கமாக சுஜூது செய்வதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் பின்பக்கமாக அவர்கள் விழுவார்கள். அவர்களது பார்வையெல்லாம் அந்த நாளிலே கேவலப்பட்டுவிடும். அவர்களை கேவலமும் அவமானமும் சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நாள். இந்த நாளை குறித்துத்தான் இறை தூதர்கள், அந்த இறை தூதர்களின் போதகர்கள் எச்சரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும். சகோதரர்களே, இரண்டு விஷயங்களை இங்கே பார்க்கிறோம். ஒன்று, அல்லாஹுவை வணங்காமல் இருந்த மக்கள் நாளை மறுமையில் அடையப் போகக்கூடிய கேவலத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, இபாதத்து செய்தார்கள், வணக்க வழிபாட்டிலே கலைத்தார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே மன தூய்மை இல்லை, இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹுவின் பொருத்தம் அல்லாஹுக்காக என்ற அந்த ஈமான், அந்த இஹ்லாஸ் இல்லை. இந்த இரண்டு வகையான மக்களும் நாளை மறுமையில் அடையப் போகக்கூடிய கேவலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை குறித்து அவ்வளவு அழுத்தமாக, ஆழமாக நமக்கு சொல்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து மறுமை பயணத்திற்கு மனிதன் எடுத்துச் செல்லக்கூடியது இபாதத்தை தவிர, வணக்க வழிபாட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. சகோதரர்கள், நாம் நமது வறுமையை நோக்கி வெகு விரைவாக வெகு வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நமது வறுமையை நோக்கி வெகு வேகமாக விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மறுமையை நோக்கி, நமது மரணத்தை நோக்கி, நமது கபரை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய மூதாதைகள் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை நாம் கபருக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் கபருக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை இந்த உலகம் தனக்குள் விழுங்கி இருக்கிறதை யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்து, அவர்களுக்கு பின்னால் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நமது காலமோ சொற்ப வாழ்க்கை. நமக்கு முன்னால் இருந்தவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் வாழ்வதோ ஒரு பத்து கணக்கான வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலக அற்ப வாழ்க்கைக்காக நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வதற்குரிய திட்டங்களை போன்று இந்த உலகத்திற்குண்டான திட்டங்களை நாம் திட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆகிற மறுமை வாழ்க்கை எதை நோக்கி நாம் உறுதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் அந்த மறுமையை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்பிலே எப்படி ஒரு அலட்சியத்திலே இருக்கிறோம். இப்ப தரமலின் அல்லாஹ் கூறுகிறார், மக்களுக்கு விசாரணை நெருங்கிவிட்டது. மக்களுக்கு விசாரணை நெருங்கிவிட்டது. ஆனால் அவர்களோ அலட்சியத்திலே வீழ்ந்து அவர்கள் நமது அத்தாட்சிகளை, நமது அறிவுரைகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் வறுமைக்காக எதை சேகரித்துக் கொள்கிறோமோ அதைத்தான் இந்த துன்யாவிலிருந்து நாம் எடுத்துச் செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய உதாரணத்தை கொண்டு நமக்கு எப்படி புரிய வைக்கிறார்கள் பாருங்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொல்கிறார்கள். ஒரு மையத், அந்த மையத்தை எடுத்துச் செல்லப்படும் போது அந்த மையத்தோடு ஒன்று, அந்த மையத் இறந்து விட்ட போதே அந்த மையத்தோடு தனக்கு இருக்கக்கூடிய உறவுகளை முடித்துக் கொள்கிறது. இன்னொன்று, அந்த மையத்தை கபர் வரை கொண்டு செல்லுவர், கபருக்கு கொண்டு செல்லும் வரை, அந்த மண்டலையிலே கொண்டு போய் அடக்கம் செய்யும் வரை அந்த உறவு தொடர்கிறது. மூன்றாவது, ஒரு உறவு கபருக்குள்ளும் அந்த உறவு நீடித்து செல்கிறது, மறுமை வரை நீடிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று வகையான உறவுகளை கூறியதற்கு பிறகு அந்த மூன்று வகையான உறவுகளையும் நமக்கு விவரித்து சொல்கிறார்கள் பாருங்கள். ஒன்று, மனிதன் இந்த துன்யாவிலே சேகரித்துக் கொண்டிருந்த செல்வம், அவனுடைய இந்த துன்யா, அது பதவியாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரமாக இருக்கட்டும், தங்கம் வெள்ளியின் குவியல்களாக இருக்கட்டும், மாட மாளிகைகளாக இருக்கட்டும், நிலங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் எப்போது ஒரு மனிதன் இறந்து விடுவானோ அப்போதே அவை தனது உறவை, இந்த மனிதனோடு இருக்கின்ற உறவை முறித்துக் கொள்கின்றன, முடித்துக் கொள்கின்றன. அவ்வளவுதான், நாம் இறந்ததற்கு பிறகு நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை கூட நமக்கு சொந்தமான ஆடை இல்லை சொல்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு தொடர்பு பாருங்கள். எந்த செல்வத்திற்காக இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கி நமது உடல் உழைப்புகளை எல்லாம் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ, அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ, எல்லா கேவலங்களையும் எதற்காக நாம் சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறோமோ, பசி பட்டினி என்று எல்லா விதமான இன்னல்களையும் இந்த செல்வத்திற்காக நாம் தாங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த செல்வத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த இடையிலான அற்பமான உறவை பாருங்கள். எனது செல்வம் மாலி மாலி மாலி, என் பணம் என் சொத்து, என் பணம் என் சொத்து, என் வீடு, எனது பங்களா, எனது கார், எனது 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 என்று எந்த செல்வத்தை கொண்டு அவன் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறானோ, எதை எண்ணி எண்ணி பார்த்து அவன் மமதையில் இருந்தானோ, அந்த செல்வத்தின் அற்பமான உறவை பாருங்கள். அந்த செல்வத்தின் அற்பமான உறவை பாருங்கள். அந்த மனிதன் இறந்துவிட்டால் அந்த மனிதனோடு இருக்கின்ற அந்த உறவை அப்போது அடுத்த நிமிடத்திலேயே, அடுத்த நொடியிலேயே அவை துண்டித்துக் கொள்கின்றன. அவ்வளவுதான், அடுத்து இந்த செல்வம் அவனுக்குரிய செல்வம் என்று சொல்லப்படாது. இது இவருக்குரியதாக இருந்தது, இது இவருடையதாக இருந்தது என்று சொல்லப்படும் அவ்வளவுதான், இவருடையது என்பதாக சொல்லப்படாது. அடுத்து இரண்டாவது சகோதரர்களே, உறவினர்கள் மனைவியாக இருக்கட்டும், பெற்ற தாய் தந்தையாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் இவர்கள் கவலைப்படுவார்கள், பிரிவால் வாடுவார்கள், துக்கத்தால் அவர்கள் துவண்டு போவார்கள். ஆனால் கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்ததற்கு பிறகு எப்படி மண்ணை கொண்டு அந்த மையத்தை மூடப்படுகிறதோ, அதற்கு பிறகு இவர்களுடைய அந்த கவலைகளும் இவர்களுடைய அந்த துக்கங்களும் இவர்களுடைய அந்த துயரங்களும் மறதியால் மூடப்பட்டுவிடும். மறதி என்ற ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்து விடுவார்கள், அவ்வளவுதான், மறந்து விடுவார்கள். எப்படி மறந்து விடுவார்கள் என்றால், நாம் அவர்களோடு வாழாததை போன்ற ஒரு நிலைக்கு அவர்கள் திரும்ப வந்து விடுவார்கள். நாம் அவர்களோடு வாழாதது போன்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் கட்டிய மனைவியாக இருக்கட்டும், அல்லது நமது தாய் தந்தையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நிலைக்கு அவர்கள் வந்தாகுவார்கள், நம்மை மறப்பார்கள், முழுமையாக மறந்து விடுவார்கள். எப்போதாவது சில காரியங்களில் ஒரு சில நினைவு வந்தாலும் கூட, அந்த நினைவு என்பது ஒரு சாதாரண ஒரு மேலோட்டமான எண்ணமாக இருக்குமே தவிர, அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மறதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், மறந்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது உறவை பற்றி சொன்னார்கள். மூன்றாவது உறவு எது? இந்த மனிதன் இந்த உலகத்திலே அவன் செய்த அமல்கள், அவனுடைய நற்கர்மங்கள், நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், இந்த செயல்கள் தான் அவனோடு கபருக்குள்ளும் செல்லும் என்பதாக, கபரிலும் இதனுடைய உறவு தொடரும் என்பதாக. எனவே உங்களுடைய அந்த செயல்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அந்த உறவை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த உறவு எந்த செயல் உங்களோடு கடைசி வரை உறவாடுவோ, அதை நீங்கள் எப்படி சேகரித்து செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், முந்தைய இரண்டு உறவுகளோடு, முந்தைய இரண்டு வஸ்துக்களோடு நமது உறவுகளை உறுதியாக வைத்திருக்கிறோம். எந்த உறவுகள் பலவீனமானதோ, எந்த உறவுகள் நமக்கு கை கொடுக்க முடியாதோ, இங்கேயாவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு மனைவி இறந்து விட்டால் கணவன் கபருக்குள்ளே சென்று அங்கே அந்த பெண்ணுக்கு உதவி செய்தான் என்று செய்ய முடியுமா? தாய் தந்தைகள் உதவி செய்ய முடியுமா? யாரும் அந்த இடத்திற்கு வருவதற்கே பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியான இடம் கபர் சகோதரர்கள், ஒரு தனிமையின் வீடு, யாரும் அங்கு துணை இருக்க மாட்டார்கள். அமல்களை தவிர, இபாதத்துகளை தவிர, அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட வணக்க வழிபாடுகளை தவிர எந்த ஒன்றும் அங்கே நமக்கு துணை இருக்காது. அப்படி என்றால் இந்த மேற்கூறிய இரண்டு உறவுகள், எதனுடைய உறவுகள் மிக பலவீனமானதோ, மிக அற்பமானதோ, அந்த இரண்டு உறவுகளை சீர் செய்வதிலே, அவற்றை பாதுகாப்பதிலே, அவற்றுக்காக வேண்டி உழைப்பதிலே நாம் கொடுக்கக்கூடிய அக்கறையை பாருங்கள். அவற்றுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய அந்த நேரங்களை பாருங்கள். அதே நேரத்தில் ஒப்பிட்டு மூன்றாவது செயலுக்கு, மூன்றாவது அந்த ஒரு காரியத்திற்கு எதனுடைய உறவு நமக்கு நீடித்து மறுமை வரை வருமோ, அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தை, அதற்கு நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய பிரயாசையை, அதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சியை பாருங்கள். எப்படி நாம் நம்மை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது சஹாபாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உண்டான அந்த வித்தியாசத்தை பற்றி சொல்லும் பொழுது, சஹாபாக்கள் மறுமைக்காக எப்படி அமல் செய்வார்கள் என்றால், நாளை அவர்களுடைய மரணம் வந்துவிட்டதை போன்று, நாளை அவர்களுடைய மரணம் வந்துவிட்டது போன்று அந்த மறுமைக்காக அவர்கள் சேகரித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் எப்படி அமல் செய்கிறோம் என்றால், இன்னமோ நமக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா விதியை எழுதி கொடுத்து விட்டான் என்பது போல, இந்த மறுமையை தூரமாக பார்த்து, மறுமையின் அந்த வருகையை எதிர்பார்க்காமலேயே இந்த துன்யாவிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு கண்ணியத்திற்குரிய புனிதமான ஒரு சிறந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை கொடுத்தான். எப்படி அந்த மாதம் வந்தது, எப்படி நம்மிலிருந்து பிரிந்து சென்றது என்பதை நாம் இப்போது நினைவுபடுத்தி உணர்ந்து பார்க்க முயற்சி செய்தாலும் கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த மாதம் வந்ததும் பிரிந்ததும் ஒரு கண் சிமிட்டும் நேரத்தை போன்று இருப்பதை பார்க்கிறோம்.
இது போன்று எத்தனை ரமதான்கள், எத்தனை கண்ணியத்திற்குரிய குர்ஆனுடைய மாதங்கள் வந்து சென்றிருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து வர இருக்கின்றன இவையெல்லாம் புனிதமான மாதங்கள். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், அடுத்து பிறகு ரஜபுடைய மாதம், அல்லாஹும் தலா புனிதமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய மாதங்கள். إِنَّ عِدَّةَ الشُّهُورِ عِنْدَ اللَّهِ 12 شَهْرًا فِي كِتَابِ اللَّهِ يَوْمَ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ مِنْهَا أَرْبَعَةٌ حُرُمٌ ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ. அல்லாஹ் தஆலா வானங்களை பூமியை படைத்த போதே மாதங்களை 12 மாதங்களாகவும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை புனிதமிக்க மாதங்களாகவும் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அந்த புனித மாதங்களிலே பாவம் செய்து அல்லாஹ்விற்கு மாறு செய்து உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ரமதானுடைய மாதம் அமல்களுக்குரிய மாதம், கண்ணியத்திற்குரிய மாதம். அதுபோன்றுதான் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அல் அஷ்ஹுருல் ஹுரமுடைய மாதங்கள், ஷவ்வாலுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹுர்மத்துடைய கண்ணியத்தினுடைய மாதங்கள். இவர் மற்ற மாதங்களில் செய்யப்படுகிற பாவத்தை விட இந்த மாதங்களிலே செய்யப்படுகிற பாவம் தண்டனையால் பயங்கரமானது, அல்லாஹ்வுடைய கோபத்தால் கடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காலங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி மாற்றி கொடுக்கிறான் என்றால், ஒரு மனிதன் எப்போதுமே பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எப்போதுமே பாவங்களை விட்டு அவன் தூரமாக இருக்க வேண்டும், பாவங்களை நினைத்து அவன் பயந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட புனித காலங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த புனித காலங்களிலே எடுக்கப்படக்கூடிய முயற்சி, இந்த புனிதமான மாதங்களிலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பேணுதல், இந்த கண்ணியத்திற்குரிய மாதங்களில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த இரையற்றமானது மற்ற மாதங்களிலும் பாவத்திலிருந்து நம்மை தூரமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் பயத்தை நமக்கு அதிகப்படுத்த வேண்டும், இபாதத்திலே நமது கவனத்தை திருப்ப வேண்டும். புனித மாதங்கள் ரமலானுடைய மாதங்களில் அந்த நுணுக்கங்கள், ஹிக்மத்துகள், ஏன் இப்படி மாதங்களை அல்லாஹ் நமக்கு சில மாதங்களை கண்ணியத்திற்குரிய மாதங்களாக, சில மாதங்களை புனித மாதங்களாக, சில மாதங்களை அமலுக்குரிய மாதமாக ஏன் இப்படி மாற்றி மாற்றி அமைத்திருக்கிறான் என்றால், இந்த காலங்களிலே மனிதனை கொண்டு வந்து இதற்கு பிந்தியுள்ள மாதங்களிலே, இதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களிலே இறையற்றத்தோடு இந்த அடியார் வாழ வேண்டும், ஐபாதத்தோடு இந்த அடியார் வாழ வேண்டும், மறுமையில் நினைத்து வாழ வேண்டும், அல்லாஹ்வின் சட்டங்களை பேணுவதற்குரிய பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சி சகோதரர்கள். ஏதோ மாற்றார்கள் வைத்திருப்பதை போன்று ஒரு மாதத்தை சடங்குக்காக வைத்துக் கொண்டு, ஒரு நாளை சடங்குக்காக வைத்துக் கொண்டு மற்ற மாதங்களிலே பாவங்களும் அழிச்சாட்டியங்களும் அநியாயங்களும் ஆடல் பாடல் என்ற உலக ஆபாசங்களிலே ஈடுபடுவதை போன்று ஒரு முஸ்லிமால் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் ரமலானுடைய மாதத்திலே தொழுகை வணக்க வழிபாடுகளை செய்கிறான், குர்ஆன் ஓதுகிறான், ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவன் தொழவில்லை என்றால், அன்பிற்குரியவர்களே, இவன் அல்லாஹுவை தொழுதவனாக எண்ணாதீர்கள், இவன் அல்லாஹுவை இபாதத்து செய்தவனாக எண்ணாதீர்கள், இவன் அந்த ரமலான் என்ற மாதத்தை வணங்கி இருக்கிறான், இவன் ரமலான் என்ற அந்த மாதத்தை வணங்கி இருக்கிறான், அந்த காலத்தை தான் இவன் தொழுதிருக்கிறானே தவிர அல்லாஹுவை இவன் தொழவில்லை. ஏன் இவன் அல்லாஹுவை தொழுதவனாக இருந்தால், இவன் அல்லாஹுவை இபாதத்து செய்தவனாக இருந்திருந்தால், அந்த அல்லாஹ் ரமலானிலும் இருக்கிறான், ரமலானுக்கு பிறகும் இருக்கிறான், எப்போதும் இருக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹுவை இவன் எப்போதும் அவனுடைய கட்டளைக்கு ஏற்ப வணங்கி இருப்பான். அப்ப ரமலானில் மட்டும் தொழுதுவிட்டு, ரமலானில் மட்டும் மஸ்ஜிதிற்கு வந்துவிட்டு, ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவன் அல்லாஹுவை தொழவில்லை என்றால், மஸ்ஜிதிற்கு வரவில்லை என்றால், ஏனைய வணக்க வழிபாடுகளிலிருந்து தனது உறவை, தனது அந்த ஈடுபாட்டை அவன் துண்டித்துக் கொண்டு இபாதத்து அற்றவனாக அவன் வாழ்க்கையிலே திரிகிறான் என்றால், ரமலானுடைய மாதத்திலே பாவங்களிலிருந்தும் மன இச்சைகளிலிருந்தும் தன்னை தடுத்துக் கொண்டிருந்தவன், அசிங்கமான ஆபாசமான செயல்களிலிருந்து தன்னை தடுத்துக் கொண்டிருந்தவன், ஹராமிலிருந்து தன்னை தடுத்துக் கொண்டிருந்தவன், ரமலான் முடிந்ததற்கு பிறகும் மீண்டும் அந்த தடுக்கப்பட்ட ஹராமான, அசிங்கமான, ஆபாசமான, தடுக்கப்பட்ட காரியங்களிலே அவன் திரும்ப செல்வானே ஆனால், அவன் உண்மையில் அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு, அவன் அந்த பாவங்களிலிருந்து விலகி இருக்கவில்லை. ஒரு மாதத்தை சடங்காக அவன் செய்து அந்த மாதத்திற்காக அவன் செய்து கொண்டிருந்தானே தவிர அல்லாஹ்வுக்காக அல்ல. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இபாதத்துக்காக கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு சுய பரிசோதனையிலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதிகரிக்கின்றனவா? நம்முடைய மார்க்கத்தின் பற்று அதிகரிக்கின்றனவா? கண்ணியத்திற்குரியவர்கள், ஏன் இந்த விஷயத்தை ரமலானுடைய இந்த ஒரு பிரிவுக்கு பிறகு நாம் ஆழமாக சிந்தித்து உணர வேண்டும் என்றால், சமீப காலங்களிலே நாம் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை பார்க்கும் பொழுது, முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்னல்களை பார்க்கும் பொழுது, எதிரிகள் நம் மீது சாட்டப்படுவதை பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக ஒரு சுய பரிசோதனைக்கும் சுய சீர்திருத்தத்திற்கும் நாம் தள்ளப்பட்டே ஆக வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக சோதிப்பான். ஆனால் மூமின்களை பொறுத்தவரை அந்த சோதனைக்கு பிறகு உடனடியாக அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுப்பான். ஆனால் காலம் காலமாக உலகமெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் சோதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அவர்களுடைய உறவிலிருந்து, அவர்களுடைய குடும்பத்திலிருந்து, அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்களது சொந்த நாட்டிலிருந்து அவர்கள் அந்நியப்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மீது எதிரிகள் சாட்டப்பட்டு குழந்தைகளையும் பெண்களையும் மிருகத்தனமாக கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதற்கு அந்த இடத்தில் வாழக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய செயல்கள் தான் காரணம் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூமின்களை எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், ஒரு கட்டிடத்தை போன்று அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுடைய உதாரணம் எப்படி என்றால், கல் புன்யானில் மஹ்சூஸ், ஒரு உறுதியாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை போன்று, அந்த கட்டிடத்தில் ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு உறுதி சேர்க்கிறது, வலு சேர்க்கிறது. அப்படித்தான் சகோதரர்களே, கட்டிடத்துடைய ஒரு பகுதி பாழாகி விடுமையானால், ஒரு பகுதிக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுமையானால் அது முழு கட்டிடத்தையும் வந்து சேரும். ஒரு முஸ்லிம் அவன் பாவம் செய்கிறானேயானால், ஒரு முஸ்லிம் அவன் பாவம் செய்கிறானேயானால், அந்த பாவத்திற்காக இறங்கக்கூடிய அந்த தண்டனை, அந்த பாவத்திற்காக இறங்கக்கூடிய அந்த தண்டனை என்பது அந்த முஸ்லிமின் மீது மட்டும்தான் வரும் என்பதாக நினைத்து விடாதீர்கள். அதனுடைய அந்த நஹூசத், அதனுடைய அந்த பாதிப்பு மோசமான விளைவால் நல்ல மக்களும் பாதிப்புக்கு ஆளாகுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையோடு சொல்வதை பாருங்கள், வத்தகூ ஃபித்னத லா துஸீபன் அல்லதீன ظலமூ மின்கும் خاصة, உங்களிலே பாவம் செய்தவர்களுக்கு மட்டும் என்று வராத அந்த வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வேதனையை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வேதனை பாவிகளுக்கு மட்டும் என்று வராது. அல்லாஹ்வுடைய வேதனை வந்தால் அந்த வேதனையிலே நல்லவர்களும் ஆளாகுவார்கள், நல்லவர்களும் சிக்குவார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அர்ஹுல வ ஃபீனஸ் ஸாலிஹூன், எங்களிலே நல்லவர்கள் இருக்கும் போதும் நாங்கள் அழிக்கப்படுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீமை மிகைத்து விடுமையானால், பாவங்கள் அசிங்கங்கள் மிகைத்து விடுமையானால், அப்போது தண்டனை வரும்போது நல்லவர்களும் அந்த தண்டனையிலே சிக்குவார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாவங்கள் உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட கலாச்சார சீரழிவு, அந்நியர்களை போன்ற வாழ்க்கை, அவர்களுடைய ஆடை அலங்காரங்கள் அந்நியர்களை போன்று, குறிப்பாக பெண்களிடத்திலே ஏற்பட்ட கலாச்சார சீரழிவு, படிப்பு என்ற பெயரில், கல்வி என்ற பெயரிலே உலக செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும், தரமான வாழ்க்கை வேண்டும் என்ற பெயரிலே இஸ்லாமிய கலாச்சாரத்தை புறந்தள்ளி மாற்றார்களை போன்று தங்களுடைய உடைகளை, பாவனைகளை, கலாச்சாரங்களை மாற்றிக்கொண்டு வணக்க வழிபாடுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு வெட்கமற்ற கேவலமான ஒரு கலாச்சாரத்தில் நமது முஸ்லிமான பெண்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்றுதான் குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்கள், இந்த இஸ்லாமிய வாலிபர்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவர்களது வழிகாட்டிகளாக யார் இருக்கிறார்கள்? யார் சினிமாவிலே நடிக்கிறார்களோ, யார் மாடல்களிலே வருகிறார்களோ, இவர்கள் தான் இன்று நமது இஸ்லாமிய வாலிபர்களுடைய வழிகாட்டிகளாக, இஸ்லாமிய வாலிபர்களுடைய நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியோ அப்படித்தான் இவர்கள், அவர்களுடைய உடை எப்படியோ அப்படித்தான் அப்படித்தான் இவர்களது உடை, அவர்களது பேச்சு எப்படியோ அப்படித்தான் இவர்களது பேச்சு, ஒட்டுமொத்த வாழ்க்கையே அவர்களை பார்த்து தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை முஸ்லிம் வாரிபர்கள் அவர்களிடத்தில் இபாதத்துகள் இல்லாமல் இருப்பது ஒரு புறம், இன்னொரு பக்கம் எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள், குடி பழக்கங்கள் இருக்கின்றன, புகை பழக்கங்கள் இருக்கின்றன, போதை பழக்கங்கள் இருக்கின்றன, பெண்கள் பழக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒரு தோழி என்றல்ல, எத்தனை அதாவது பெண் நண்பர்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு அவர்களோடு தங்களது வாழ்க்கையை கழித்துக் கொண்டு தங்களது நேரங்களை வீணாக்கி அல்லாஹ் தடுத்த ஹராமான, அல்லாஹ் சபித்த ஹராமான பாவங்களிலே அவர்கள் தங்களது காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது சமுதாயத்திலே அன்றாடம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, வீட்டை விட்டு வெளியேறினால் நமது முஸ்லிமான ஆண் பெண் வாலிபர்கள் அந்த இளம் வயதுடைய அந்த நமது சமுதாய தலைமுறை எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெண்களிடத்திலே முறையான ஹிஜாப் இல்லை, பெண்களிடத்திலே வெட்க உணர்வுகள் இல்லை, அந்நிய ஆண்களோடு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை. எத்தனை பெண்கள் ஒவ்வொரு நாளும் காபிர்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான அல்லாஹ்வின் கோபத்தை உடனடியாக இறக்கக்கூடிய இந்த பாவங்கள் நாம் பார்க்கக்கூடிய அந்த அதாவது சூழ்நிலையை பார்த்தவர்களால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கக்கூடிய இந்த சோதனை என்பது ஒரு குறைந்த அளவு சோதனை தான். நாம் அப்படித்தான் அல்லாஹும் சொல்கிறான், மறுமையின் பெரிய வேதனைக்கு முன்பதாக சிறிய வேதனையை நாம் அவர்களுக்கு சுவைக்கச் செய்வோம். சிறிய வேதனையை நாம் அவர்களுக்கு சுவைக்க வைப்போம், மறுமையின் பெரிய வேதனைக்கு முன்பதாக லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் பாவத்திலிருந்து திரும்ப வேண்டும் என்பதற்காக. இன்று பலஸ்தீனிலே கஸாவிலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருப்பதும், நேற்று செச்சனியாவிலே போஸ்னியாவிலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதும், பர்மாவிலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு சோதனையாகத்தானே இருக்குமே தவிர அல்லாஹுடைய ஒரு முன்கூட்டிய ஒரு தண்டனையாக இருக்குமோ என்று நாம் பயந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனை கண்டிப்பாக உலகத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கூறிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய சோதனை. அங்கே ஒரு குழந்தை அநியாயமாக கொடூரமாக கோரமாக கொல்லப்படுகிறது என்றால் நினைத்து பாருங்கள், எனது வீட்டிலே ஒவ்வொரு முஸ்லிமும் அது தனது வீட்டிலே நடந்ததாக எண்ணிப்பார்கள். அங்கே ஒரு முஸ்லிம் கொடூரமாக எதிரிகளால் கொல்லப்படுகிறான் என்றால் அல்லது சிறைக்கூடங்களிலே சித்திரவதை செய்யப்படுகிறான் என்றால் நமது உறவுகள் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஏதோ அவர்கள் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், நமக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அல்லது ஏதோ சில கோஷங்களை செய்து விட்டாலோ அல்லது சில அம்பேசிகளை முற்றுகை செய்து விட்டாலோ நமது பொறுப்பு நீங்கிவிடும், கடமை நீங்கிவிடும் என்று நினைக்காதீர்கள் சகோதரனே. அதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு, அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்துவிடு என்ற கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். நமக்காகவும் அவர்களுக்காகவும் முதலாவதாக விரைவாக பாவ மன்னிப்பு தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்காமல், அமல்களை சீர் செய்து கொள்ளாமல், அன்பிற்குரியவர்களே, உலகமெல்லாம் நமக்கு உதவி செய்ய வந்தாலும், உலகமெல்லாம் ஒன்று கூடி நம்மை காப்பாற்ற முயற்சி செய்தாலும் காப்பாற்ற முடியாத சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவ வந்தால் உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாஹுவை தவிர உங்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹு தஆலா தன் மீது சத்தியம் செய்து கடமையாக்கிக் கொண்டான், சத்தியமாக எழுதப்பட்ட விதியாக என் மீது இருக்கிறது மூமின்களுக்கு உதவி செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி என்று வருகிறதோ ஈமான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நம்முடைய இறை நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே அமைந்த செயல்கள், நம்முடைய தொழில் துறை வணக்க வழிபாடு குடும்பம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப வராதவரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியின் பாதுகாப்பை நாம் பெற முடியாத சகோதரர்களே. ஆகவே இப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பம் நிலைக்காக அந்த முஸ்லிம்களுக்காக நாம் வருத்தப்படுவதோடு மட்டும் நின்று விடாமல், அல்லது சில கோஷங்களை கூடி எழுப்புவதோடு மட்டும் நின்று விடாமல், உடம்பூர்வமாக அல்லாஹ்வின் பக்கம் நமக்காகவும் அவர்களுக்காகவும் தௌபா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. யா அல்லாஹ், எங்களையும் உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் திருப்பு, அவர்களையும் உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் திருப்பு, எங்களிலே வழி தவறியவர்களை நேரான வழியின் பக்கம் திருப்பு. யா அல்லாஹ், எங்களது பாவங்களின் காரணமாக எங்கள் மீது எங்கள் எதிரிகளை சாட்டி விடாதே. யா அல்லாஹ், பலவீனமான நாங்கள் மீண்டும் உனது மார்க்கத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு தௌபாவுடைய தௌஃபீகை கொடு அல்லாஹ் என்று துவா கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சகோதரர்கள். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று, எதிரிகளை குறித்து எப்போதும் அச்சமற்ற நிலையிலே, பயமற்ற நிலையிலே, அலட்சியமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்ற தெளிவான கட்டளையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை பார்த்து சொல்லும் பொழுது, வஹுதூ ஹிதரக்கும், மூமின்களே எப்போதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், எப்போதும் நீங்கள் பாதுகாப்போடு இருங்கள், எப்போதும் நீங்கள் உஷாராக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய துன்யா வாழ்க்கையிலே சீரழிந்து கிடக்கக்கூடிய நாம் முதலிலே நமது ஒற்றுமையை இழந்துவிட்டோம். கூட்டங்களாக, குரூப்புகளாக, பல பிரிவுகளாக, பல இயக்கங்களாக பிரிந்து நமது ஒற்றுமையை குறைத்து வைத்திருக்கிறோம். எந்த சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லையோ அந்த சமுதாயத்துடைய பெரிய வீரனை கூட, எந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லையோ அந்த சமுதாயத்தின் பெரிய வீரனை கூட, மிகப்பெரிய பலசாலியை கூட எதிரி சமுதாயத்தில் உள்ள ஒரு சிறுவன் அழித்து செல்வான், ஒரு சிறுவன் ஏளனப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். காரணம் என்ன தெரியுமா? இவனை அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை. அவர்களை பொறுத்தவரை அந்த சிறுவனுக்கு இருக்கக்கூடிய மன தைரியம் நம்மில் உள்ள வீரர்களுக்கு இருக்காது. காரணம் என்ன? ஒற்றுமை இல்லாத காரணம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை, கருத்து வேற்றுமைகளை குர்ஆன் ஹதீஸை கொண்டு நாம் தீர்த்து நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை பொறுத்தவரை தனது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதோடு, ஒவ்வொரு முஸ்லிமும் எப்போதும் அல்லாஹுவின் பாதையிலே போர் புரிவதற்கு, அல்லாஹுவின் பாதையிலே தனது சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு, தன் மீதும் தனது சமுதாயத்தின் மீதும் கொடுமைகள் இழைக்கப்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்குரிய உடல் வலிமையும் மன தைரியமும் உடையவனாக இருக்க வேண்டும். அவனுடைய செல்வமோ, அவனுடைய வேறு எந்த ஒன்றோ அவனை கோழைப்படுத்திவிடக் கூடாது. உள்ளத்திலே பலவீனத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. குறிப்பாக பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடியது எது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை வறுமைக்கு முன்னால் ஒரு காலம் இப்படி வரும், உங்கள் மீது இப்படி பாய்வார்கள். எப்படி என்றால், உணவு தட்டிலே, உணவு விரிப்பிலே வைத்திருக்கக்கூடிய உணவுகளின் மீது சாப்பிடக்கூடியவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அந்த உணவை எடுத்து சாப்பிடுவது போன்று உங்கள் மீது அப்படி பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் அந்த நேரத்திலே குறைந்திருப்போமா, எண்ணிக்கையிலே நாங்கள் குறைந்திருப்போமா என்று நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பல் அன்தும் குஸா கஹுஸா இஸ்ஸைல், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் எப்படி? ஆற்றின் வெள்ளத்திலே மேலே ஓடக்கூடிய அந்த நுரையை போன்று நீங்கள் இருப்பீர்கள். அந்த அதிகம் உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பை கொடுக்காது. காரணம், ஒன்றுமில்லாத அதிகமாக இருக்கும். வலையுப்புதபன்ன பலவீனம் உங்களது உள்ளத்திலே வந்துவிடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பலவீனம் என்று எதை நீங்கள் சொல்கிறீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், துன்யாவுடைய முஹப்பத் உங்களுக்கு வந்துவிடும், மௌத்துடைய வெறுப்பு உங்களுக்கு வந்துவிடும் என்று. அன்பிற்குரியவர்களே, இந்த நோய் நமது உள்ளத்திலே இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. காலித் இப்னு வலீத் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக, ரழியல்லாஹு அன்ஹு, பெரும் படைகளை அழைத்துச் சென்றோ, பெரும் ஆயுதங்களை அழைத்துச் சென்றோ அந்த பாரசீக பேரரசை வீழ்த்தவில்லை. அவர்கள் அழைத்துச் சென்றதோ ஒரு குறைந்த அளவு எண்ணிக்கையுள்ள படையைத்தான். ஆனால் அந்த படை எப்படி இருந்தார்கள்? அந்த படையை பற்றி ஹாலித் சொல்வதை பாருங்கள், ருஸ்துக்கு கடிதம் எழுதும்போது, என்னோடு ஒரு கூட்டம் இருக்கிறது, மௌத் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறது, எப்படி உங்களுக்கு மதுவும் வாழ்க்கையும் விருப்பமாக இருக்கிறது? என்னோடு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு மவுத்து எப்படி விருப்பம் என்றால், உங்களுக்கு மதுவின் மீதும் வாழ்க்கையின் மீதும் விருப்பம் இருப்பதை போன்று மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தீனை முதலில் நமது வாழ்க்கையிலே பாதுகாப்பது நமது கடமை. நமது சமுதாயத்திலே அந்த தீனை பாதுகாப்பது கடமை. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை கண்டிப்பாக நமது குடும்பத்திலிருந்து, நமது சமுதாயத்திலிருந்து, நமது நண்பர்களிலிருந்து, எல்லா மக்களுக்கு மத்தியிலும் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம் சகோதரர்களே. அடுத்ததாக உலகத்திலே பாதிக்கப்படக்கூடிய அந்த பலவீனமான முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே துவா கேட்க வேண்டிய, கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய அந்த கட்டாயத்திலே இருக்கிறோம். அந்த துவாவிலே வெறும் யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய் என்ற வார்த்தையை மட்டும் நாம் சொல்லிவிடாமல், யா அல்லாஹ் எங்களையும் அவர்களையும் மார்க்கத்தின் பக்கம் திருப்பு, பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள், எங்களை முழு முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்குவை. இந்த துவாவோடு அவர்களுடைய அந்த மறுமை வாழ்க்கைக்காகவும், யார் அவர்களை இறந்து விட்டார்களோ அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காகவும், எஞ்சி இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காகவும் துவா செய்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தையும் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நம்மையும் பாதுகாத்து அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூ.